அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு. ஆண்டின் 33 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
இயேசு கிறிஸ்து
வாசகம். தானியேல்
ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 1-3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கு முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீச திகழ்வர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 16.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 11-14 மற்றும் 18 வசனம். ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும்போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். நாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்தபின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
Hallelujah.
நற்செய்தி வாசகம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 24 முதல் 32 முடிய. அந்நாட்களில் அவ்வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, மின்மின்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வான தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பர். அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிடமகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணுலகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இந்த உலகில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நேரம் உண்டு, காலம் உண்டு. அந்த செயலை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட காலத்திலே செய்து முடிக்கும்போது அதன் முழு பயனையும் ஒருவர் பெற முடியும். ஆனால் நேரம் கடந்து காலம் தாழ்த்தி செய்தால் ஒருவேளை நல்ல பலனையும் இழந்துவிடக்கூடும். எனவே விழிப்பு என்பது அவசியமாகிறது. அதேவேளையில் மனித வாழ்வில் நடைபெறும் சில செயல்களுக்கு அல்லது நிகழ்வுகளுக்கு நேரமோ காலமோ தெரியாது. அவைகள் எதிர்பாராமல் நடைபெறுபவை. இவைகளை சந்திக்க வேண்டும், முழு பலனையும் அடைய வேண்டும் என்றால் விழிப்பு என்பது மிக மிக அவசியம். இத்தகைய விழிப்பு தயாரிப்புக்கு நம்மை அழைத்துச் செல்ல வேண்டும். மேலும் இங்கு விழிப்பு என்பது புறத்தை சார்ந்ததன்று, மாறாக அகத்தை சார்ந்தது. காரணம், புறத்தே ஒருவன் தூங்காமல் விழித்துக் கொண்டே இருப்பான், ஆனால் அவனுடைய கவனமெல்லாம் வேறு நிலையில்தான் இருக்கும். இதனை கோழி விழிப்பு என்பர். உதாரணமாக, நேரமோ காலமோ சாவோ விபத்தோ ஒருவருக்கு எப்போது வரும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட செயல்கள் நடைபெறாமல் இருக்க விழிப்பும் கவனமும் தேவை. வண்டி ஓட்டுகின்றவன் மிகவும் கவனமாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். காரணம், கரணம் தப்பினால் மரணம் என்பது போல விழிப்பாயிருந்தால் பிழைத்துக் கொள்ளலாம். இது எப்படிப்பட்ட விழிப்பு என்றால் ஞானிகள் முனிவர்களைப் போன்ற விழிப்பு. ஞானிகள் தியானத்தில் இருக்கும்போது புறக்கண்கள் தான் மூடியிருக்கும், ஆனால் அவர்களின் அகக்கண்கள் திறந்தே இருக்கும். அடுத்து, விழிப்பு மட்டும் ஒரு செயலை பற்றி பெறச் செய்யாது, விழிப்புடன் கூடிய தயாரிப்பும் மிக மிக அவசியம். ஒருவன் விழிப்பாக இல்லாவிட்டாலும் தகுந்த தயாரிப்போடு இருந்தால் அவன் பல சாதனைகளை படைக்க முடியும். இதைத்தான் 10 கன்னியர்களின் ஊமையிலிருந்து பார்க்கிறோம். அறிவுள்ள கன்னியர்கள் தூங்கினாலும் முன் தயாரிப்பாக இருந்த காரணத்தினால் மணமகனோடு உடன் சென்றனர். எனவே விழிப்புடன் கூடிய தயாரிப்பு மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னும் சில வாரங்களில் நாம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இறைமகன் மானிட மகனின் வருகைக்காக நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும். அதுவும் விழிப்புடன் இருந்து தயாரிக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் இன்னொன்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மானிட மகனின் வருகை 2 நிலைகளில் வரும். 1, மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும், அவனி முழுவதும் அமைதியை கொணரும், மரணத்திற்கு பின் மானிட வாழ்வின் செயல் நீதிகளுக்கேற்ப நீதி சொல்ல வரும் அவரின் நீதியின் வருகை காலம். இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுவது மேலே சொன்ன 2வது வருகையை மட்டுமே. மானிட மகன் நீதியின் தேவன். அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது என்று திருப்பாடல்களிலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது இங்கு சால பொருந்தும். நீதியின் தேவன் மானிட மகனாக வருவார். அவர் வரும்போது எப்படி வருவார், மண்ணில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதையெல்லாம் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக கூறுகிறது. இந்த மானிட மகன் வேறு யாருமல்ல, நம் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்துதான். மானிட மகன் வரும்போது இயற்கையின் இயக்கங்களில் பல மாற்றங்கள் ஏற்படும். அவர் மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மேகங்கள் மீது வருவார். ஆனால் அவரின் வருகையின் நாளும் வேளையும் தந்தையாகிய இறைவனை அன்றி வேறு யாருக்கும் தெரியாது. இந்த அறிகுறியின் அர்த்தம் நம்மை அச்சுறுத்தி பயமுறுத்த அல்ல, மாறாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற நமக்கு விழிப்பை கொடுத்து நம்மையே அந்த மானிட மகனின் வருகைக்காக தயாரிக்கவிருக்கும் அழைப்பு. விழிப்புடன் தயாரிப்புடன் வரவிருக்கும் முடிவில்லா வாழ்வை பெறும் இவர்கள் ஞானிகளை போன்றவர்கள். விழிப்பாக இல்லாமல் ஏனோதானோவென்று உறங்கிக் கொண்டிருப்போர் அறிவிலிகள். அவர்களுக்கு அழிவு நிச்சயம். பலர் தூய்மைப்படுத்திக் கொள்வர், புடம் போடப்படுவர், தம்மை வெண்மையாக்கிக் கொள்வர், பொல்லாதவர் தீய வழியில் நடப்பர். அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள், ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வர் என்று தானியேல் எழுதிய ஆகமத்திலிருந்து வாசிக்கின்றோம். அப்படியானால் இனி நாம் செய்ய வேண்டியது என்ன? மழை வருகிறது என்று தெரிந்தும் குடை எடுத்துச் செல்லாதவன், வெள்ளம் வருகிறது என்று தெரிந்தும் மடையை கட்டாதவன், புலி வருகிறது என்று தெரிந்தும் பதுங்கிக் கொள்ளாதவன், இவர்களை போன்ற முட்டாள்களாக நாம் ஆவோம். எனவே இறைவன் தருகின்ற அடையாளங்கள், அறிகுறிகள் இவைகளை குறிப்புணர்ந்து நாம் விரைந்து செயல்பட வேண்டும். அதுவும் விழிப்பாயிருந்து செயல்பட வேண்டும். பாதைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நற்செய்தியும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. அத்தி மரத்திலிருந்து இதை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு கூறுகிறார். எனவே மீனுக்காக காத்திருக்கும் கொக்கை போலவும் இறைக்காக தயாராக பதுங்கியிருக்கும் புலியைப் போலவும் நாமும் மானிட மகனின் வருகைக்காக தயாரிப்புடன் காத்திருக்க வேண்டும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று 490வது திருக்குறளிலே படிக்கின்றோம். பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல அமைதியாக இருக்க வேண்டும். காலம் வரும்போது அதன் குத்து போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும். ஒருமுறை புனித ஜான் போஸ்கோ மாணவர்களுடன் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் அவரிடம் வந்து, ஆண்டவரின் தூதர் இங்கு வந்து இதோ உலகம் முடியப் போகிறது, உலகத்தின் தீர்வை நாளும் வந்துவிட்டது என்று அறிவித்தால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்டார். அதற்கு ஜான் போஸ்கோ, நான் விளையாடிக் கொண்டுதான் இருப்பேன் என்றாராம். உலக முடிவோ மானிட மகனின் வருகையோ நம்முடைய அன்றாட வாழ்வையும் பணியையும் பாதிக்கக்கூடாது. பணியிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் உட்கார்ந்து ஜபம் செய்வதல்ல தயாரிப்பு. மாறாக உலகம் முடியும்போது முடியட்டும், ஆனால் மானிட மகன் வந்துவிடுவார், எனவே நான் என்னுடைய கடமையை பணியை சிறப்பாக செய்து அவரை எதிர்கொண்டு செல்வேன் என்று உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும்.
எங்கள் விண்ணக தந்தையே, உம் திருப்பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளில் நன்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காகவும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அற்புதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் வளரச் செய்தருளும். உயிர்த்தெழுகின்ற விசுவாசத்தில் இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோர் மேலும் உம் திருமுக ஒளியை வீசியருளும். இவ்வுலகத்தில் நடக்கின்ற போர்களினால் அநியாயமாக உயிரை இழக்கக்கூடிய குழந்தைகள் மீது உம் இரக்கத்தை காட்டியருளும். முதுமை காலத்தில் பிள்ளைகளினால் புறக்கணிக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்கு நிம்மதியான வாழ்வை அளித்தருளும். தங்கள் பெற்றோர்களை பேணி காக்கின்ற மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அளித்தருளும். அனாதைகள், ஏழைகள், வறியோர்களை அன்பு செய்து வாழ்கின்ற உணர்வை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. சோலைகளில் இறைவன் தென்றல் காற்றம்மா. அநீதம் நிலவும் வேளைகளில் அவனே கடும் புயல் காற்றம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. அன்பு நாடும் உள்ளங்களில் இறைவன் குளிர் நீர் ஓடையம்மா. அன்பு நாடும் உள்ளங்களில் இறைவன் குளிர் நீர் ஓடையம்மா. தன்னலம் நாடும் நெஞ்சங்களில் அவனே சீரிடும் வெள்ளமம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இரக்கம் தேவையம்மா. இறைவன் வேண்டும் அம்மா, அவன் இயக்கம் தேவையம்மா.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.